Garu, Honorable Sridharan, you have 25 minutes. Before that, ita pera Garu Hesha Vithanake Mantrima Mulasara Peminati.
Garu Sridharan Mantrima Kata.
Gaurava Talamidanga Murukkinavargale. 2019 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட விவாதங்களில் இன்றைய தினம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பாக எங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதில் எனக்கு கிடைத்திருக்கிற சந்தர்ப்பத்துக்கு நன்றிகள். மிக முக்கியமாக இந்த நாட்டிலே இருக்கின்ற பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பிலே கௌரவ நிதியமைச்சர் அவர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த வரவு செலவு திட்டத்தில் நாட்டினுடைய மொத்த வருமானம் 2,464 பில்லியன்களாகவும் நாட்டினுடைய மொத்த செலவினம் 3,149 பில்லியன்களாகவும் துண்டு விழுந்தொகை 685 பில்லியன்களாகவும் கணக்கிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு கணக்கிடப்பட்ட இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய ஒவ்வொரு வரையறைகளிலும் மிக முக்கியமாக வடக்கிலும் கிழக்கிலும் பாரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், இன்று கிழக்கிலும் வடக்கிலும் வாழுகிற மக்களுடைய எதிர்காலம், அவர்களுக்காக என்ன இந்த வரவு செலவு திட்டத்திலே சொல்லப்படுகிறது என்ற விடயங்களை அந்த மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருக்கிறார்கள். ஒதுக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தினுடைய செலவினத்திலே இவரிடம் பாதுகாப்பு அமைச்சுக்காக 393.7 பில்லியன் மொத்த வரவு செலவு திட்டத்தில் 1/6 பாதுகாப்பு செலவினத்திற்காக பாதுகாப்பு அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நாட்டிலே யுத்தம் இல்லை, நாட்டிலே யுத்தம் முடிந்து விட்டதாக வெளியுலகத்திலே பிரச்சாரம் செய்யப்படுகின்ற பொழுது இந்த நாட்டிலே இருக்கின்ற படைகளின் செலவினங்களை மேம்படுத்துவதற்காக இவ்வாறு கொண்டு வரப்பட்டிருக்கிற இந்த 393 பில்லியன் ரூபாக்கள் இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திலே எவ்வளவு பெரிய தாக்கத்தை செலுத்தும் என்பதை இதில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் முதல் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக கிழக்கிலும் வடக்கிலும் ஒரு திறந்த வெளி சிறைச்சாலையிலே பல்வேறுபட்ட படையணிகளுடைய நெருக்குதல்களுக்கு மத்தியில், அவர்களுடைய நெருக்குவாரங்களுக்கு மத்தியில் இன்னும் அந்த மக்களுடைய சொந்த நிலங்கள் விடுவிக்கப்படாத சூழலில் அந்த நிலங்களையே ராணுவம் வைத்திருக்கிற ஒரு சூழல், இந்த இடத்திலே ராணுவத்திற்கு இவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதை ஒரு யுத்த வரவு செலவு திட்டம் என்று கூட சொல்லக்கூடாதா? ஏன் இவ்வளவு தொகை ஒரு சமாதானம் நிலவுகின்ற காலத்தில் அபிவிருத்தி நோக்கிய வரவு செலவு திட்டம் என்று இங்கே சொல்லுகின்ற இந்த நேரத்திலே இவ்வளவு தொகை ஏன் அந்த பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே கேட்க விரும்புகின்றேன். மிக முக்கியமாக பல மக்களுடைய காணிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. தமிழர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் கடந்த 10 ஆண்டுகளில் யுத்தம் முடிந்து இன்னும் அவர்களுக்கான ஒரு தொழில் செய்யக்கூடிய வல்லமைகளில் தொழிற்சாலை முறைகள் கூட உருவாக்கப்படவில்லை. பல்வேறுபட்ட தொழிற்சாலைகள் இருந்தும் கூட அவற்றை உருவாக்குவதற்கு அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்திலே எந்த விடயங்களும் சொல்லப்படவில்லை. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, பரந்தனிலே ஒரு பாரிய ரசாயன தொழிற்சாலை இருந்தது, காங்கேசுந்துறையிலே ஒரு சீமெந்து தொழிற்சாலை இருந்தது, குறிஞ்சாத்தீவு உப்பளம் உலகத்திலே வெள்ளை உப்புக்கு பெயர் போன ஒரு பிரதேசம் இன்று அப்படியே இருக்கின்றது, வட்டக்கத்திய அரசினர் விவசாய பண்ணை இப்பொழுதும் ராணுவமயப்படுத்தப்பட்டு அவர்களிடம் கையளிக்கப்படாமல் ராணுவத்தின் பிடியில் இருக்கிறது, வாழைச்சேனை காகித தொழிற்சாலை ஆரம்பிப்பதற்காக எந்த நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுப்பதற்கு தயாரில்லை, ஒட்டிசுட்டான் ஓட்டு தொழிற்சாலை மூடியபடியே இருக்கிறது, ஸ்கந்தபுரத்திலே ஒரு சீனி தொழிற்சாலை இயங்க முடியாத நிலையில் இருக்கிறது. இவ்வாறெல்லாம் பல தொழில் நிறுவனங்கள் இருந்தும் கூட, பல தொழிற்சாலைகள் இருந்தும் கூட அவற்றுக்காக ஒரு நிதியை ஒதுக்கி கிழக்கிலும் வடக்கிலும் இந்த யுத்தத்தால் அழிக்கப்பட்ட பிரதேசங்களிலே இன்று வேலையற்றிருக்கிற இளைஞர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தும் வகையில் அவர்களுக்கான வழியை காட்டும் வகையிலே ஏதாவது 2 தொழிற்சாலைகளுக்கு என்றாலும் இந்த அரசாங்கத்தினுடைய வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் பல கோரிக்கைகளை வைத்திருந்தோம். நிதியமைச்சரிடம் நான் எழுத்து மூலமாக கொடுத்திருந்தேன், குறிஞ்சாத்தீவு உப்பளம் ஆரம்பிப்பதற்கும் வட்டக்கச்சி அரசினர் விவசாய பண்ணையை ஆரம்பிப்பதற்கும் குறைந்தது 500 மில்லியன்கள் 50 கோடி ரூபாய்களை ஒதுக்குங்கள் என்று எழுத்து மூலமாக வைத்திருந்தும் கூட இந்த வரவு செலவு திட்டத்தில் நாங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். வெறுமனே வரவு செலவு திட்டம் என்பது ஒரு மக்களுடைய வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்கானதாக அல்லது இந்த நாட்டினுடைய அபிவிருத்திக்கானதாக என்று சொல்லிக் கொண்டாலும் இந்த நாடு கடந்த 30 ஆண்டுகளில் ஒரு பாரிய அளவான போரை சந்தித்தது. இந்த நாட்டிலே பாதிக்கப்பட்ட மக்கள் தமிழர்கள் இன அழிப்பு செய்யப்பட்டு அவர்கள் மீள முடியாத துயரத்துக்குள் இப்பொழுதும் இருக்கிறார்கள். அவர்களிடம் இப்பொழுது போதை வஸ்துக்கள் தாராளமாக விநியோகிக்கப்படுகிறது. கஞ்சா அவர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் கொண்டு வரப்படுகிறது. ராணுவம், போலீஸ், கடற்படை, விமானப்படை, அதிரடிப்படை இவ்வளவும் இருக்கக்கூடியதாக 150,000 மேற்பட்ட இந்த ராணுவ படையணிகள் கிழக்கிலும் வடக்கிலும் குவிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழலில், இவ்வாறான ஒரு சூழ்நிலை போதைகளுக்கு அடிமையாக்குகின்ற சூழ்நிலையை அரசாங்கமே ஏன் திட்டமிட்டு செய்கிறதா என்கிற கேள்வி இருக்கிறது. இவ்வளவு படையணிகள் இருந்தும் அவற்றை கட்டுப்படுத்த முடியாமைக்கான காரணம் என்ன? ஆகவே இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட செயல்பாடுகளாக நடைபெறுகிற பொழுது, அதே நேரம் இந்த மாவட்டங்களிலே வாழுகின்ற கிழக்கிலும் வடக்கிலும் 8 மாவட்டங்களிலே வாழுகின்ற இந்த இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் வேலை கொடுக்கக்கூடிய இந்த இயங்க முடியாது இருக்கின்ற யுத்தத்திலே அழிந்து போன மீண்டும் புத்துயிர்ப்பு கொடுக்கப்பட வேண்டிய இந்த தொழிற்சாலைகளை இயக்காமல் அரசாங்கம் வெறுமனே ஒரு அபிவிருத்திக்கான வரவு செலவு திட்டம், சம்பளம் அதிகரிக்கிறோம் என்கிற மாயைகளை மட்டும் சொல்வதனால் கிழக்கிலும் வடக்கிலும் நல்லிணக்கத்தையோ நல்லெண்ணத்தையோ அந்த மக்களுக்கான வாழ்க்கையின் மேம்பாடுகளையோ அரசாங்கத்தால் செய்ய முடியாது என்பதைத்தான் நாங்கள் இந்த இடத்திலே தெளிவாக பார்க்க முடிகிறது. இங்கே நான் பார்த்தேன், நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தில் கூட 186வது விடயம் பிரிவாக 186ல் சொல்லப்படுகிறது, வடக்கு கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்தியினை துரிதப்படுத்தும் முகமாக 2 வருட காலப்பகுதியில் ₹5,000 மில்லியன் முதலீட்டில் துரித அபிவிருத்திக்காக பனை நிதியம் உருவாக்கப்படும். இதற்கு பங்களிப்பு செய்யுமாறு நலன் விரும்பிகள், கொடை வழங்குனர்கள், விசேடமாக புலம்பெயர்ந்து வாழ்வோர் போன்றவர்களுக்கு நாம் அழைப்பு விடுக்கின்றோம். இந்நிதியானது திரைசேரியினால் நிர்வகிக்கப்படும். இந்நிதியானது யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களின் அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு மாவட்ட அரசாங்க அதிபரின் ஊடாக பயன்படுத்தப்படும். அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு மேலதிகமாக இந்நிதியானது மதுபானம் மற்றும் போதைப்பொருள் பாவனை, இளைஞர் வேலையின்மை போன்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும், சிவில் சமூக உளவள நிகழ்ச்சி திட்டங்களுக்கு ஆதரவளிப்பதற்கும் பயன்படுத்தப்படும். இவ்வாறு கோரப்பட்டிருப்பது நிதி இருப்பதாக சொல்லவில்லை. இதிலே வரவு செலவு திட்ட புத்தகத்திலே சொல்லப்பட்டிருப்பது 2,500 மில்லியன், ஒதுக்கப்பட்ட தொகை 2,500 மில்லியன், ஆனால் 2 ஆண்டுகளுக்கு 5,000 மில்லியன் என்ற சொல்லு இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, 2 ஆண்டுகளில் அவர்கள் கேட்டிருப்பது புலம்பெயர் தமிழர்கள் அல்லது வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்த நிதியத்துக்கு, பனை நிதியத்துக்கு உதவுங்கள். அரசாங்கம் ஒதுக்கவில்லை. அரசாங்கம் 5,000 மில்லியனை உடனடியாக ஒதுக்கி அபிவிருத்தியை நாங்கள் மேற்கொள்கிறோம் என்ற கருத்தை இங்கு முன்வைக்கவில்லை அல்லது நிதியை ஒதுக்கவில்லை. 2 ஆண்டுகளில் இவ்வாண்டு 2,500 மில்லியன், அடுத்த ஆண்டிலே 2,500 மில்லியன், அதுக்குள் இவ்வாண்டு ஒரு பாராளுமன்றம் தேர்தலோ இல்ல வேறு தேர்தல் மூலமாக இந்த சபை இருக்கிறதோ தெரியாது. இந்த நிலையில் அடுத்த ஆண்டு கூட ஒரு ஏமாற்றாக இந்த நிதியத்தினுடைய செயல்பாடு இங்கு அறிவிக்கப்பட்டிருப்பது வேதனை அளிக்கிறது. அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட இடத்தில் இந்த அரசாங்கத்திற்கு நாங்கள் ஆதரவு கொடுத்திருக்கிற இந்த சூழலில் அவ்வாறான ஒரு நிலையை எடுத்திருப்பது இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒரு ஆரோக்கியமான விஷயமாக எங்களால் பார்க்கப்பட முடியாது என்பதையும் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக முக்கியமாக முழங்காவிலே கஜு தோட்டம் ஒன்று இருக்கிறது, 2,000 ஏக்கர் கஜு தோட்டம். முக்கொம்பன் தென்னந்தோட்டம் 100 ஏக்கர். அரசினர் விவசாய பண்ணை வட்டக்கட்சி அரசினர் விவசாய பண்ணை 400 ஏக்கர். முழங்காவில் கடற்படை முகாம் அங்கு இருக்கின்ற நல்ல தோட்ட காணிகளை பண்ணைகளை ஒன்றிணைத்து கடற்படை வைத்திருக்கிற முகாம் 800 ஏக்கர். கிளிநொச்சி சாந்தபுரம் பண்ணை 680 ஏக்கர். ஏபுரம் சிஎஸ்டி சிவில் செக்யூரிட்டி டிவிஷன் அந்த படையணியால் வைத்திருப்பது 120 ஏக்கர். மலையாளபுரம் சிஎஸ்டி பண்ணை 78 ஏக்கர். வெள்ளாங்குளம் பண்ணை 2,100 ஏக்கர். தேராவில் இருக்கின்ற சிவில் பாதுகாப்பு பிரிவினுடைய பண்ணை ரெட்வானாவில் அமைந்துள்ளது 1,200 ஏக்கர். கேப்பாப்பிலவி விமானப்படை வைத்திருக்கும் காணி 3,000 ஏக்கர். வட்டுவாகல் கோத்தபாய முகாம் 680 ஏக்கர். சன்னார் ராணுவ பயிற்சி முகாம் 1,500 ஏக்கர். இவ்வாறான இந்த காணிகள் பண்ணைகளாக இருக்கின்றன. இதிலே முழங்காவில் கஜி தோட்டம் எல்லாம் அவ்வூரில் இருக்கின்ற மக்கள் தாங்களாகவே உருவாக்கிய அந்த பண்ணை, தமிழீழ விடுதலை புலிகள் இருந்த காலத்திலே பெரும் பண்ணை திட்டமாக அந்த மக்கள் அங்கே பணிபுரிந்தார்கள், வேலை செய்தார்கள், அந்த பண்ணையை உருவாக்கினார்கள். இன்று இந்த 2,000 ஏக்கர் பண்ணையும் ராணுவ வசம் வருமானம் எடுக்கின்ற ஒரு தொழிலாக மாறியிருக்கிறது. அங்கிருக்கின்ற கஜி மரங்களில் இருக்கின்ற வருமானங்களை ராணுவத்தினர் பெற்றுக் கொள்வது மட்டும்தான் அதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. இந்த பண்ணைகளுக்கூடாக இராணுவத்தினர் வருமானத்தை உழைக்கிறார்கள். இங்கே சிவில் செக்யூரிட்டி டிவிஷன், சிவில் பாதுகாப்பு பிரிவு, ஒரு இராணுவத்தினுடைய ஒரு துணைப்படை. இந்த துணைப்படைக்காக பெருமளவிலே நிதி ஒதுக்கப்படுகிறது. இங்கே முன்பள்ளி ஆசிரியர்களுக்கும் அங்குதான் சம்பளம் வழங்கப்படுகிறது. அவர்களுக்கு கடன்களும் வழங்கப்பட்டு அவர்கள் ஒரு இறுக்கமான நெட்வொர்க் பிடிக்குள், ஒரு வலைப்பின்னலுக்குள் வச்சிருக்கிறார்கள். அவர்கள் வெளியிலே போக முடியாமல் ஒரு துணைப்படையாக கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல முன்னாள் போராளிகள் உட்பட பல பேரை அந்த பண்ணைகளில் வேலைக்காக அமர்த்தி அவர்களுக்கு சம்பளம் வழங்குகிறோம் என்ற தோரணையிலே அரசாங்கம் தன்னுடைய படைகளுக்கூடாக அவர்களை வலிந்து வைத்திருக்கிறது. ஆனால் பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிற பொழுது இப்பொழுதும் ஒரு இராணுவ மயப்படுத்தப்பட்ட சூழல் அங்கே இருக்கிறது என்பதை அரசாங்கம் மறைத்து வருகிறது என்பதை நாங்கள் முதலிலே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது மறைக்கப்படுகிறது அல்லது அரசாங்கம் மறைத்துத்தான் இந்த காரியங்களை செய்கிறது. இது ஒரு அபிவிருத்திக்கான கிழக்கிலும் வடக்கிலும் பாரிய முன்னேற்றங்களை தரக்கூடிய அல்ல, பாதிக்கப்பட்ட இளைஞர் ஜோதிகளுக்கு மாற்றங்களை தரக்கூடியதல்ல. இங்கே 393 பில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால் கிட்டத்தட்ட 40,000 மில்லியன் ரூபாய் பாதுகாப்புக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இந்த வரவு செலவு திட்டத்திலே 1/6 பாதுகாப்புக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்தில் கூட கேப்பாப்பிளவில் இருக்கிற காணிகளை விடுவிப்பதற்கு இராணுவம் கேட்கிறது, எனக்கு காசு இல்லை நான் அந்த கட்டிடங்களை புடுங்கி செல்வதற்கு. கிளிநொச்சியிலே இருக்கின்ற விளையாட்டு மைதானம், கிளிநொச்சியில இருக்கின்ற நூலகம் இப்பொழுதும் இராணுவம் வைத்திருக்கிறது. தாங்கள் வெளியேறிவிட்டதாக ஜனாதிபதியினுடைய செயலணி கூட்டத்திலும் குறிப்பிட்டார்கள். ஆனால் இன்று வரை அவர்கள் வெளியேறவில்லை, அந்த முகாமில் தான் இருக்கிறார்கள். இன்னும் கிளிநொச்சியிலே நூலகம் இல்லை, நூலக காணி ஒப்படைக்கப்படவில்லை. இன்னும் அந்த மக்களுடைய விளையாட்டு மைதானம் அந்த விளையாட்டு பிரதேச சபையிடம் ஒப்படைக்கப்படவில்லை. கேப்பாப்புலவில இருக்கின்ற அந்த மக்களுடைய காணியை விடுவிப்பதற்கு பணம் கேட்கிற இந்த நாட்டிலே இவ்வளவு பில்லியன்கள் இந்த பாதுகாப்புக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஏன் அந்த பணத்திலே அந்த கட்டிடங்களை அகற்றி அந்த மக்களுடைய சொந்த காணிகள் இருப்பதற்கு அனுமதிக்கலாமே? அது நாட்டில் என்ன நடக்கிறது? இந்த நாட்டினுடைய நியாயம் என்ன? நாங்கள் எங்களுடைய மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு தேவை, அரசியல் சாசனம் நிறைவேற்றப்பட வேண்டும். அதற்காக நாங்கள் எவ்வளவு விடயங்களில் விட்டுக் கொடுக்க முடியுமோ அல்லது உங்களோடு இணைந்து போக முடியுமோ என்பதற்காக இந்த அரசாங்கங்களுக்கு, குறிப்பாக யுஎன்பி அரசுக்கு நாங்கள் ஆதரவு வழங்கினோம். ஆனால் இன்று நாங்கள் அடைகின்ற அபிவிருத்தி என்ன? தமிழீழம் கேட்டு நாங்கள் சமஷ்டி கேட்டு இப்பொழுது நாங்கள் கம்பர்லியாவில் வந்து நிற்கிற ஒரு காலகட்டத்துக்குள் தமிழர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அரசியல் தீர்வு கூட ஒரு நீர்த்து போகின்ற விடயத்தில் தான் அரசாங்கம் தன்னுடைய காரியங்களை நகர்த்துகிறது. ஜனாதிபதி சொல்கிறார், எனக்கு இந்த விடயத்திலே எதுவும் தெரியாது, அப்படி ஒன்று நடக்கக்கூடியதாக இல்லை என்று. அரசை நடத்துகின்ற ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பிரிவினரும் கூட இங்கே வாழுகிற தமிழர்களுடைய பிரச்சனையை அணுகி அவர்களுக்கு ஒரு அரசியல் தீர்வை வழங்க வேண்டும் என்பதில் இன்னும் இதே சுத்தியான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்ளவில்லை என்பதைத்தான் இன்றைய இந்த கால சூழல்கள் கூட வெளிப்படுத்துகின்றன. இந்த நிலையில்தான் இராணுவம் பிடித்திருக்கிற நிலங்களை கூட விடுவிக்க இல்லை என்றால் எவ்வாறு இந்த மக்களிடம் நாங்கள் நல்லிணக்கம் பற்றி பேச முடியும்? நாட்டிலே நல்லிணக்கம் என்று சொல்கிறார்கள். யாரிடம் நல்லிணக்கம் என்றால் வருகிறவரெல்லாம் சொல்கிறார்கள், கிழக்கிலும் வடக்கிலும் வாழுகிற மக்களிடம் தான் சொல்கிறார்கள், நீங்கள் தென்பகுதியோடு இணைந்து போங்கள், நீங்கள் நல்லிணக்கம் பேசுங்கள், நீங்கள் உங்களுடைய நல்லெண்ணங்களை வெளிப்படுத்துங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அந்த நல்லிணக்கம் என்பது ஆனிறவில் இருக்கின்ற இராணுவ வெற்றி சின்னத்துக்கு முன்னால் அந்த நல்லிணக்கத்தை நின்று சிந்தியுங்கள். கிளிநொச்சி டிப்போ சந்தியிலே சந்திரன் பூங்காவில் இருக்கிற ஒரு துப்பாக்கி ரவை துளைக்கின்ற இராணுவ வெற்றி சின்னத்துக்கு முன்னால் நின்று தமிழர்களும் சிங்களவர்களும் நல்லிணக்கமாக வாழலாமா என்பதை சிந்தியுங்கள். முள்ளிவாய்க்காலில் நிறுவப்பட்டிருக்கிற இராணுவ வெற்றி சின்னத்துக்கு முன்னால் நின்று தமிழர்களும் சிங்களவர்களும் இந்த நாட்டிலே நல்லிணக்கத்தோடு வாழ முடியுமா என்பதை சிந்தியுங்கள். ஆனையிறவு முகாம் இருந்த இடத்திலே அமைக்கப்பட்டிருக்கிற இராணுவ வெற்றி சின்னத்துக்கு முன்னால் நின்று தமிழர்களும் சிங்களவர்களும் இந்த மண்ணிலே ஒற்றுமையாக வாழ முடியுமா என்பதை முதலில் சிந்தியுங்கள். ஆகவே நல்லிணக்கம் என்பது யாருக்குரியது? யாரால் நல்லிணக்கம் கொண்டு வரப்பட வேண்டும்? யார் நல்லிணக்கம் பற்றி முதலில் பேச வேண்டும்? இங்கே பல பேர் பல்விதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். காணாமலாக்கப்பட்ட குடும்பங்களுக்காக 6,000 ரூபாய் நிவாரணம் வழங்குவதாக அமைச்சர் நிதியமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட போரிலே 1,46,000 மேற்பட்டவர்கள் காணாமல் போயும் கொல்லப்பட்டும் இருக்கிறார்கள். இவர்கள் எங்கே இருக்கிறார்கள், எப்படி காணாமல் போனார்கள், இவர்களுக்கான நியாயம் என்ன என்பது பற்றி யாருமே இன்று வரை எதையுமே சொல்வதற்கு தயாராக இல்லை. இவ்வாறான ஒரு பல சூழல் இந்த மண்ணில் இருக்கின்றது. நாங்கள் குறிப்பாக இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய விடயம் தொடர்பிலே தமிழர்கள் மீது அவர்கள் நினைக்கிறார்கள், எங்கள் மீது யார் குற்றம் புரிந்தார்களோ அவர்கள் மீதான குற்றம் விசாரணைகள் நடைபெறும் வரை, எங்கள் மீது தமிழர்கள் மீது யார் குற்றம் புரிந்தார்களோ குற்றம் புரிந்தவர்கள் மீதான விசாரணை நடைபெறும் வரை, குற்றவாளிகள் தண்டிக்கப்படும் வரை நாங்கள் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம். தமிழர்களாகிய நாங்கள் யார் குற்றம் செய்தார்களோ அவர்களிடமே திரும்பவும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் எம் மீது எவர் புஷ்பரஸ் குண்டுகளை வீசினார்களோ, எம் மீது எவர்கள் கொத்து குண்டுகளை வீசினார்களோ, எம்மில் பலர் காணாமல் போக யார் காரணமாக அமைந்தார்களோ, எம்மை யார் அடைத்து வைத்திருக்கிறார்களோ அவர்களிடமே நாங்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற ஒரு உணர்வோடுதான் இன்று காணாமல் போனவருடைய நிலைமை இருக்கிறது. 3 ஆண்டுகளை கடந்து காணாமல் போன மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை தேடுகிறார்கள். காணாமல் போனவருடைய குடும்பங்கள் அவருடைய பிள்ளைகளை தேடி அலைந்து திரிகிறது. பல மனைவிமார் ஒப்படைத்த கணவன்மாரை தேடுகிறார்கள். அரசாங்கம் அதனை ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்கிறது. இந்த நாட்டிலே பிறையோடி போயிருக்கிற பிரச்சனையை தீர்ப்பதற்கு இந்த மக்களிடம் ஏன் இந்த விடயத்துக்கு அரசாங்கத்தினால் ஒரு தீர்வை இதுவரை சொல்ல முடியவில்லை? 2015 செப்டம்பர் மாதம் ஜெனிவாவிலே கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தின் பொழுது இப்பொழுது இருக்கிற நிதியமைச்சர் மங்கள சமரவீர அவர்கள்தான் அப்பொழுது வெளிநாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். அவர் அங்கே அந்த 30 ஒன்றின் கீழ் தீர்மானங்களுக்கு தன்னுடைய முழுமையான ஆதரவை வழங்கியிருந்தார். நாங்கள் உள்நாட்டிலே விசாரிக்கிறோம், நடவடிக்கை எடுக்கிறோம் என்றெல்லாம் தங்களுடைய முழுமையான ஆதரவுகளை சொல்லியிருந்தார். வெளிநாட்டினுடைய சட்டவாளர்கள், நீதியாளர்கள், தொழில்நுட்ப உதவியாளர்களை வரவழைப்பதிலும் மேற்பார்வை செய்வதிலும் நாங்கள் கரிசனை செலுத்துகிறோம். இதுவரை என்ன நடந்திருக்கிறது? மிக கூடிய நத்தை வேகத்திலே அந்த காணாமல் போன ஒரு அலுவலகம் இயங்குகிறது. மக்கள் இன்று அதன் மீது நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். நம்பிக்கை இழந்த மக்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய துன்பம் யாராலும் புரிந்து கொள்ளப்படவில்லை. குறிப்பாக மன்னாராயர் ராயப்பு ஜோசப் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு வழங்கிய சாட்சியத்தில் வன்னிப்பிரதேசத்தில் 2008 ஐப்பசி மாதம் 4,29,59 பொதுமக்கள் வாழ்ந்ததாக வன்னிப்பிரதேச அரசாங்க அதிபர்கள் வழங்கிய பதிவுகள் கூறுகின்றன. 2009 ஐநா சபை வெளியிட்ட அறிக்கையின்படி 2,82,380 பொதுமக்களே யுத்த பிரதேசத்திலிருந்து அரசாங்க கட்டுப்பாட்டு பிரதேசத்துக்குள் வந்துள்ளார்கள். இருதரப்பு அறிக்கைகளையும் ஒப்பு நோக்குகின்ற போது 1,46,679 பொதுமக்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியவில்லை. இவரின் கருத்தின்படி, இவருடைய கருத்தினை பல ஆய்வாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் இப்போதும் நம்புவதுடன் ஏறக்குறைய 1,50,000 பொதுமக்களுக்கு என்ன நடந்தது என்பது கண்டறியப்பட வேண்டும் எனவும் கூறுகிறார்கள். மிக முக்கியமான ஒரு ஆவணம் மன்னாராயர் ராயப்பு யூசப் அவர்கள் அதிமேதகு ஆண்டகை இன்று இயலாத நிலையில் இருந்தாலும் கூட அவர் சொல்லுகின்ற கூற்றுக்கள் மிக முக்கியமானவை. இவ்வாறு இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள்தான் இன்று 3 ஆண்டுகளை கடந்து போராடுகிறார்கள். கேப்பாப்புலவு மக்கள் கடந்த வாரத்திலிருந்து 2 ஆண்டுகளை கடந்து தங்கள் நிலத்துக்காக போராடுகிறார்கள். நாங்கள் வரவு செலவு திட்டத்திலே சம்பளம் சொல்லுகிறோம், வருமானம் கூடியிருப்பதாக சொல்லுகிறோம், கிழக்கிலும் வடக்கிலும் 5,000 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு பொய்யை சொல்லுகிறோம். ஆனால் போராடுகிற மக்கள் நிலத்துக்கு போக முடியாமல் தன் சொந்த மண்ணிலே, தன்னுடைய வீட்டு வளவிலே நிற்கிற மர நிழலில் பாய் போட்டு படுத்து உறங்க முடியாத வேதனையான வாழ்க்கையோடு ஒவ்வொரு தமிழனும் இருக்கிறான். தன்னுடைய பிள்ளையை காணவில்லை என்று 3 ஆண்டுகள் தொடர்ந்து கண்ணீர் விட்டபடி இருக்கிறார்கள் தாய்மார்கள், சகோதரிகள். கடைசி யுத்தத்தில் கூட தமிழீழ விடுதலை புலிகளுடைய ராஜா என்பவர் 3 பிள்ளைகளோடு அவர் சரணடைந்திருந்தார். அதேபோல் வனவள பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த சத்தி என்பவர் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்திருந்தார். விடுதலை புலிகளுடைய அரசியல் துறை துணை பொறுப்பாளராக இருந்த தங்கன் மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். விடுதலை புலிகளுடைய முக்கிய உறுப்பினர் மஜித் அவர்கள் மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். அரசியல் துறையைச் சேர்ந்த இளம்பருதி மனைவி பிள்ளைகளோடு சரணடைந்தார். ஆனால் இன்று வரை இந்த குடும்பத்தோடு போன சிறார்கள் எங்கே, அவர்களுடைய மனைவிமார்கள் எங்கே, அவருடைய பிள்ளைகள் எங்கே தேடுகிறார்கள். தேடிக்கொண்டே இருக்கிற அந்த மக்கள் வணக்கத்துக்குரிய பிரான்சிஸ் ஃபாதர் அவர்களுடைய தலைமையிலே 58க்கும் மேற்பட்டவர்கள் சரணடைந்திருந்தார்கள். ஆனால் இந்த நாட்டிலே இதுவரை அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை. பொருளாதாரத்தை வளர்க்கலாம், பொருளாதாரத்தினூடாக 6,000 ரூபாய் நாங்கள் நிவாரணம் கொடுப்பதனூடாக ஒரு மக்களுடைய பிள்ளையை உங்களால் கொடுக்க முடியுமா? தன் பிள்ளைக்காக 3 ஆண்டுகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு தாயின் கண்ணீருக்கு நீங்கள் கொடுக்கிற 6000 ரூபாய் நிகராகுமா? அதுக்கான நீதி என்ன? இந்த 10 ஆண்டுகள் இந்த நாட்டிலே சிங்கள இனத்தினால் தமிழினம் இன அழிப்பு செய்யப்பட்டது. இந்த செய்யப்பட்டதற்கான இனப்படுகொலை செய்யப்பட்ட தமிழர்கள் சரணடைந்தவர்கள், கண்கண்ட சாட்சியம் உள்ளவர்களுக்கு கூட இதுவரை ஒரு நீதி விசாரணையை இந்த அரசாங்கங்களால் தர முடியவில்லை என்றால் இந்த நாட்டினுடைய நல்லிணக்கமும் நியாயமும் எங்கே சென்று முடிய போகிறது? மிக முக்கியமாக இந்த நாட்டிலே இருந்த பல்வேறுபட்ட பிரச்சனைகளும் காணாமல் போனவருடைய பிரச்சனையை அரசாங்கம் தீர்ப்பதற்கு இன்னும் ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுக்கவில்லை என்பதுதான் இங்கு மிக மிக முக்கியமான கருத்து. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, மக்கள் தங்களுடைய நிலங்களுக்கு போவதற்காக போராடுகிற இந்த நேரம், நான் நேற்று கூட அறிந்தேன், மண்டை தீவிலே இருக்கின்ற செம்பாட்டு தோட்டங்களில் இன்று கடற்படை அந்த நிலங்களை பிடித்து வைத்திருக்கிறது. கடற்படை பிடித்து வைத்திருக்கிற கிட்டத்தட்ட 19 பேருடைய காணிகளை அளந்து நிரந்தரமாக கடற்படைக்கு கொடுப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. மண்டதீவினுடைய நல்ல நீர் உள்ள குடிநீர் உள்ள செம்பாட்டு தோட்ட காணிகள் பரம்பரையாக வரலாற்று ரீதியாக வாழ்ந்த மக்கள் அந்த இடத்திலே வாழ முடியாதவாறு 90ஆம் ஆண்டுகளிலே கலைக்கப்பட்டார்கள். அவ்வாறு கலைக்கப்பட்ட இடத்தில் தான் இப்பொழுது மனித புதைகுழிகள் இருக்கின்றன. பல நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் தாக்கப்பட்ட மனித புதைகுழிகள் அந்த முகாம்களை அண்டித்தான் இருக்கின்றன. இந்த அடிப்படையில் தான் அந்த இடத்திலே இருக்கின்ற அந்த செம்பாட்டு தோட்டங்களை, அவருடைய காணிகளை, அந்த குடியிருப்பு தனியார் காணிகளை கபலீகரம் செய்வதற்கு அரசாங்கம் இப்பொழுது முயற்சிக்கிறது என்றால் இங்கே நல்லிணக்கத்தை பற்றி யார் பேச முடியும்? யாருக்கு
நல்லிணக்கம்?
கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இதேபோலதான் அரசியல் கைதிகள், அவர்கள் இன்றும் சிறையிலே செத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாட்டிலே நல்லிணக்கம் பேசுகிறோம், நாட்டிலே நல்லிணக்கத்துக்காக நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தருகிறோம். நாங்கள் தருகின்ற ஆதரவு எங்களுடைய மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை, நியாயமான கௌரவமான ஒரு அரசியல் தீர்வை முன்வைப்பதற்கு இந்த அரசாங்கம் என்ன முயற்சிகளை மேற்கொள்கிறது? ஒரு சர்வதேசத்தினுடைய ஆலோசனைகளுக்கு அமைய நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆதரவை தந்து வருகிறோம். எத்தனை, இதோடு நான் நினைக்கிறேன், 4வது வரவு செலவு திட்டத்திற்கு நாங்கள் வாக்களிக்கிறோம். 2010ஆம் ஆண்டிலே மஹிந்த ராஜபக்சே அவர்களுக்கு நாங்கள் ஆதரவாக வாக்களித்திருந்தோம், அவருடைய வரவு செலவு திட்டத்திற்கும். காரணம், நாங்கள் எவ்வளவு விட்டுக் கொடுப்புகளை செய்ய முடியுமோ, நாங்கள் எவ்வளவு தூரம் இறங்கி வர முடியுமோ அவ்வளவுக்கு நாங்கள் இறங்கி வந்திருக்கிறோம், விட்டுக் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இதனை சிங்கள தலைவர்கள் ஒரு பலவீனமாக கருதக்கூடாது. நாளை இந்த மண்ணிலே இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞனும் யுவதியும் வேலை இல்லாமல் இருக்கிறான், வாழ்க்கை என்கிற எதிர்காலம் பற்றிய நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறான், அவனுடைய எதிர்காலத்தினுடைய கனவுகள் சிதைக்கப்படுகின்றன, அவனுடைய வாழ்க்கைக்காக அவன் போராடி கொண்டிருக்கிறான், ஆனால் அவனுக்கான வழி காட்டப்படவில்லை, அவனுடைய நிலம் பறிக்கப்பட்டிருக்கிறது, அவன் சுதந்திரமாக வாழ முடியவில்லை, அவன் போதைக்கு அடிமையாக்கப்படுகிறான், திட்டமிட்டு அரச படைகளால் அவன் கஞ்சா போதை வஸ்துக்கு அடிமையாக்கப்படுகிறான். நாளை அவன் போரியல் பற்றி சிந்திக்க கூடாது, நாளைய தினம் அவன் தன்னுடைய வாழ்க்கை பற்றி சிந்திக்க கூடாது, ஆயுதங்கள் பற்றி சிந்திக்க கூடாது என்றால் அவன் தன்னுடைய இனம் பற்றி சிந்திக்க கூடாது, நிலம் பற்றி சிந்திக்க கூடாது, எதிர்கால நம்பிக்கை பற்றி சிந்திக்க கூடாது என்றால் அவனை ஏதோ ஒரு வகையில் போதைக்கோ அவனுடைய வாழ்க்கையை அடிமைப்படுத்தக்கூடிய வகையில் அடிமையாக்கி துரத்தி எறிகிற நடவடிக்கைகள் தான் மெல்ல மெல்ல நடக்கிறது. அதனுடைய கட்டம்தான் வடுக்குநாரி மலையிலே இன்று தமிழர்கள் பாரம்பரியமாக வரலாற்று ரீதியாக வாழ்ந்த இடம். அவர்களுடைய வணக்கத்துக்குரிய ஆதி கோணேஸ்வரர், சென்ற வாரம் நானும் என்னுடைய சக பாராளுமன்ற உறுப்பினர் சார்ஸ் நிர்மலன் நேரடியாக சென்றிருந்தோம். அதே போல பவுனியா ஊற்றுக்குளத்தில் இருக்கின்ற தமிழருடைய நிலம் அடாத்தாக புத்தர் சிலைகள் வைக்கப்பட்டு அந்த காணிகள் பறிக்கப்படுகின்றன. திருவோணமலையில் மற்றும் இங்கே வெடுக்குநாரி மலையில் பவுனியா ஊற்றுக்குளத்திலே இவ்வாறெல்லாம் பறிக்கப்படுகின்ற இந்த காணிகள் தமிழருடைய நிலம், அவர்கள் வாழ்ந்த பிரதேசம், அவர்கள் இன்று போக முடியாமல் தடுக்கப்படுகிறார்கள். ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, நாங்கள் இந்த மண்ணிலே கட்டங்கட்டமாக அழிக்கப்படுகிறோம். ஒரு கட்டமைக்கப்பட்ட ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட், ஒரு கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புக்குள் தமிழர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நிலங்கள் பறிக்கப்படுகிறது, அவர்களுடைய பொருளாதார வளங்கள் சுரண்டப்படுகிறது, அவர்களுடைய இடங்களில் வியாபாரம் செய்ய முடியாமல் ராணுவமே அங்கு பல தேத்தண்ணி கடைகளையும் பல ஹோட்டல்களையும் நடத்துகிறது, ராணுவம் தான் சலூன் நடத்துகிறது. இவ்வாறெல்லாம் இருக்கிற பொழுது ராணுவத்திற்கு 393 பில்லியன்களை ஒதுக்கி இந்த நாட்டின் மொத்த செலவிலே 1/6 பங்கை ஒதுக்கி இந்த நாட்டினுடைய ராணுவ பிடியை மீண்டும் ஒரு யுத்த வரவு செலவு திட்டமாக முன்வைத்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடையவில்லை, கவலை கொள்கிறோம். ஏனென்றால் இந்த நாடு சரியான பாதையில் செல்ல வேண்டுமானால் முதலாவது இந்த நாட்டின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு இதய சுத்தியோடு புறப்படுங்கள். தவறினால் இயற்கை தான் விரும்பும் திசையில், வரலாறு தான் விரும்பும் திசையில் இந்த நாட்டை கொண்டு செல்லும் என்பதிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கூறி நிறைவு
செய்கின்றேன்.
මුලාසනාරවුඩ කරු මන්ත්‍රීතුමනි 2019 අයවැය විවාදේ පළවෙනි දවසේදීම මට කතා කරන්න අවස්ථාවක් ලැබීම ගැන මම සතුට වෙනවා. අවස්ථාව ලබා බීම සම්බන්ධයෙන් මම බෙහෙවින්ම ස්තුතිවන්ත වෙනවා. මංගල සමරවීර අමාත්‍යතුමා මේ අයවැය ඉදිරිපත් කළේ ඉතාමත්ම දුෂ්කර සහ ලංකා ඉතිහාසයේ එක්තරා විශේෂ අවස්ථාවක්. ඉතාමත්ම පවිටු දුෂ්ට දේශපාලන කුමන්ත්‍රණයක් නිසා අපේ රටේ ඇති වුණා එක පැත්තකින් විශාල දේශපාලන අස්ථාවරත්වයක්, අනිත් පැත්තෙන් ආර්ථික අස්ථාවරත්වයක්. මේ අස්ථාවර භාවයත් දෙකම ජයගනිමින් සිටින මොහොතක අපිට මූණ පාඩ වෙලා තියෙන අභියෝග රාශියක් තිබෙනවා. ඒ අභියෝග වල බර දරාගෙන ඉදිරිපත් කරපු මේ අයවැය ඉතා විශිෂ්ට අයවයක් හැටියට මම නම් කරන්න කැමති. ඒ වගේම තමයි අපේ 2015 ඉඳලා අපේ ජාතික සංවර්ධන ඉලක්ක අපි පෙළගස්වලා ඒ ඉලක්ක සාධනය කරගන්නට යන ගමන අපි ඒ විදිහට පවත්වාගෙන යන අතරේම මේ රටේ සාමාන්‍ය ජනී ජනයා වෙනුවෙන් ඔවුන්ගේ යහපත අභිවෘද්ධිය වෙනුවෙන් කල්පනා කරපු අයවයක්. එම නිසා මේක පොදු ජන හිතකාමී අයවැයක් හැටියටත් මම නම් කරන්න කැමති. වඩාත් පැහැදිලිවම කියනවා නම් මේක ජන ගරුත්වය සුරකින අයවැයක් හැටියට මම නම් කරන්න කැමති. අපි ණය කන්දකට යට වෙලා හිටි පුද්ගල ප්‍රතිරූප මතුකර ගැනීම වෙනුවෙන් එහෙම නැත්නම් පුද්ගලාභිවාදනය වෙනුවෙන් පළදායි නොවන ක්ෂේත්‍රවල විශාල ආයෝජන රාශියක් අපි දැක්ක කරලා තිබුණා. මහා සම්මන්ත්‍රණ ශාලාවල් හදලා තිබෙනවා, වවුල වහනවා, එක සම්මන්ත්‍රණයක්වත් පවත්වලා නැහැ. ඒ වගේ ඒවා ගණනාවක් අපිට කියන්න පුළුවන්. ඒ නිසා මේ රට මේ ජාතිය ණය ගැති ජාතියක් බවට පත් වුණා. ඒ ණය කන්දේ ප්‍රමාණය ගැන විස්තරයක් මට මීට කලින් කතා කරපු හර්ෂ ඩිසිල්ලාගරු අමාත්‍යතුමා මේ සභාවට ඉදිරිපත් කරපු නිසා මම මේ සභාව ඒව ගැන නැවත පුනරුච්චාරණය කරන්න බලාපොරොත්තු වෙන ඒ සංඛ්‍යාලයක. කොමාර එදා දර්ශන වෙලා තිබුණේ අර ණයවී හෝ ගිතෙල් කෑම කියන දර්ශනයයි. ණය වෙලා හරි කමන්නේ ගිතෙල් කණ්ඩ කියන එක. එහෙම දර්ශනයක් තිබෙනවා. නමුත් රටක් දියුණු කරන්න ඒ වගේ දර්ශනයක් හරියන්නේ නැහැ. හෙට කියා දවසක් එනවායි කියලා අපි කල්පනා කරන්න අවශ්‍යයි ආර්ථික කළමනාකරණයේදී. එම නිසා අද අපිට සිද්ධ වෙලා තිබෙනවා ඒ ණය ගෙවන්න 1914 වෙනකොට මේ හෙට කියා දවසක් ආවායි කියන එක මතක් වුණාට පස්සේ දෙලොව රත් වුණාට පස්සේ එහේ අය අපි දැක්කා වෙලාවටත් කලින් ජනාධිපතිවරණයට ගියේ ඒ ණය අභියෝගයට මූණ දෙන්න බැරුවයි. අපි ඒ අභියෝගයට මූණ දුන්නා. අද මේ 2019 දී ඒ ණය වාරික වලින් වැඩි කොටසක් අපි දැන් ගෙවන්න සූදානම් වෙලා ජාතිය පෙළන මේ ණයබරෙන් ජාතියට කිසියම් සැහැල්ලුවක් ලබා දෙන්න දැන් වැඩ කරගෙන යනවා. මෙන්න මේ දුෂ්කර ආර්ථික කොන්දේසි මැද්දේ තමයි මේ අයවැය ඉදිරිපත් වෙලා තිබෙන්නේ. ඒ වගේම තමයි අර මම කලින් කියපු දුෂ්ට පාපිෂ්ඨ දේශපාලන කුමන්ත්‍රණය නිසා මේ රටට ඒ දින 52 ඇතුළත අති විශාල ධනයක් අහිමි වුණා. මේ රටේ මිනිස්සු මහන්සියෙන් වැරවැයමින් හරි හම්බ කරපු ධනය ඇමරිකන් ඩොලර් බිලියනයක් පමණ පිට රටවල් වලට ගලාගෙන ගියා. ඒවැය සංඛ්‍යා දත්තත් මට කලින් කතා කරපු ඇමතිතුමා විස්තර සහිතව ඉදිරිපත් කළා. එහෙනම් මේ කුමන්ත්‍රණය අපි සලකන්න ඕනි මේ රටේ ජාතික ආර්ථිකයට එරෙහිව කරපු දේශපාලන අපරාධයක් හැටියටයි. මෙතන ඉදා මිරිස් කුඩු ගහගත්තාට ඒක නොතේරුණාට ඒක මේ ඉතිහාසයේ ලියවෙන්නේ මේ රටේ ඉදිරි ගමනට එරෙහිව කරපු දේශපාලන අපරාධයක් හැටියට. ඉතින් අද ඒ අභියෝගය අපි ජයගෙන ඉස්සරහට යද්දී මංගල සමරවීර අමාත්‍යතුමා මේ රටේ ඉදිරිය ගැන පොදු ජනතාව ගැන හිතලා ඉතාම වැදගත් අයවැය ලේඛනයක් ඉදිරිපත් කරලා තිබෙනවා. මෙවර අයවැය ඉදිරිපත් කරන්නේ එක්සත් ජාතික පෙරමුණු ආණ්ඩුවේ අයවැය හැටියටයි. මෙතන හවුල් ආණ්ඩුවක අයවැයක් මෙතන නෑ. නමුත් අපිට පහුගිය කාලේ මොනවද කිව්වේ? නව ලිබරල් කිව්වා. රට විකුණනවා කිව්වා. ඇත්ත වශයෙන්ම මේ රට විකුණපු අය දිහා සද්ද නොකර ඉඳගෙන ගෝල්පේස් හමුදා ඉඩම සින්නක් කරව විකුණපු එක, ඇමිලි පිටියේ පැලවත්තේ උල්හිටි අක්කර 1000 ගණන් ඇමරිකන් ඩෝල් සමාගමට ඒ සින්නක් කරව විකුණපු කතා අමතක කරලා අපේ රජයට
ඉදිරිපත් කළා. අපි පාර්ලිමේන්තුව දිවාහාරය සඳහා සිටවන්න වෙනවා. දිවාහාරයෙන් පස්සේ ඔබතුමා කතා විතර ටික.
ඒ අනුව පාර්ලිමේන්තුව 1:30 දක්වා වැඩ කටයුතු අත්හිටවනවා.